بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آل نبينا محمد وبارك وسلم عليه امام ابو جعفر الطحاوي رحمه الله அவர்கள் அல்லாஹ்வை பற்றி நமக்கு சொல்லக்கூடிய ஈமானுடைய விஷயங்களை படித்து வருகிறோம் அதிலே நேற்று இமாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை கூறும்போது ஹையுல்லா யமூத் கையூமுல்லா யனாம் ஹையுன் என்று சொன்னாலே போதுமானது. அதை கூடுதலாக விவரிப்பதற்காக லா யமூத் என்ற வார்த்தையையும் இமாம் சேர்த்து சொல்லியிருக்கிறார்கள். இது அல் குர்ஆனிலே சொல்லப்பட்ட விஷயம்தான். அதுபோன்று கையூமுன் என்று கூறினாலே போதுமானது. அதை அதிகமாக நமக்கு தெளிவுபடுத்துவதற்காக லா யனாம் என்ற வார்த்தையையும் சேர்த்து சொல்லியிருக்கிறார்கள். இதுவும் அல் குர்ஆனிலே சொல்லப்பட்ட ஒன்றுதான். ஹையுன் என்றும் உயிரோடு இருந்தவன், என்றும் உயிரோடு இருப்பவன். லா யமூத்து அவனுக்கு இதற்கு முன்பும் மரணம் ஏற்பட்டதில்லை, இனியும் அவனுக்கு மரணம் என்பது ஏற்படாது, அவன் என்றும் மரணிக்க மாட்டான். கையூமுன் அவன் எப்போதும் நிலையாக இருப்பவன், அவனுக்கு சோர்வு அசதி தூக்கம் மறதி எந்த விதமான ஒரு பலவீனமும் அவனுக்கு ஏற்படாது. கையூமுன் அதை இன்னும் கூடுதலாக விவரிப்பதற்காக வேண்டிதான் லாயனாம் அவன் அறவே தூங்க மாட்டான், அவனுக்கு தூக்கம் என்பது கிடையாது. அப்ப இதை பற்றி இமாம் இப்னு அபில் ஐஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் விளக்கும் பொழுது இந்த இரண்டு இஸ்முகளும் அல்லாஹுடைய இந்த இரண்டு இஸ்முகள் ஹையுன் என்பதும் கையூமுன் என்பதும் அல் குர்ஆனுடைய மூன்று இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஒன்று ஆயத்துல் குர்சியில், இரண்டாவது சூரா ஆலு இம்ரானுடைய தொடக்கத்தில், மூன்றாவதாக சூரா தாஹாவுடைய 111வது வசனத்தில். அதற்கு பிறகு ஹையுன் என்ற அந்த திருப்பெயர் மட்டும் இரண்டு இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாக சொன்னார்கள். ஒன்று சூரத்துல் ஃபுர்கானுடைய 58வது வசனம், இரண்டாவது சூரா காஃபிருடைய 65வது வசனம். இப்ப இது குறித்து இமாம் அவர்கள் மேலும் என்ன விளக்கம் சொல்கிறார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் பார்ப்போம். இமாம் அவர்கள் சொல்கின்றார்கள், அபு ஜாஃபர் தஹாவி ரஹிமஹுல்லா அவர்கள் நமக்கு ஒரு அடிப்படையை இங்கே சொன்னார்கள். அதாவது வலா யுஷ்பிஹுல் அனாம், வலா யுஷ்பிஹுல் அனாம், அல்லாஹு தஆலா படைப்புகளுக்கு ஒப்பாக மாட்டான். அல்லாஹு தஆலா படைப்புகளுக்கும் அவனுக்கு மத்தியில் எந்த விதத்திலும் ஒற்றுமை என்பது கிடையாது. எல்லா வகையிலையும் அவன் படைப்புகளுக்கு அப்பாற்பட்டவன், படைப்புகளை விட உயர்ந்தவன். எல்லா வகையிலும் அல்லாஹு தஆலா படைப்புகளுக்கு அப்பாற்பட்டவன், படைப்புகளை விட மிக உயர்ந்தவன். அப்ப இது சம்பந்தமா தான் நம்ம நேற்று பேசும் பொழுது ஒரு சின்ன விளக்கத்தை சொன்னா, அதை திரும்ப ஞாபகத்துக்கு கொண்டு வந்து கொள்ளுங்க. அதாவது எந்த தன்மைகள் எல்லாம் படைப்புகளிடத்தில் இருப்பது சிறப்பாக உயர்வாக மதிக்கத்தக்கதாக கருதப்படுமோ அந்த தன்மைகள் படைப்புகளுக்கு இருப்பதை விட மிக சிறப்பான முறையில் உயர்ந்த முறையில் அல்லாஹ்வுக்கு இருக்கும். புரியுதுங்களா? எந்த தன்மைகள் படைப்புகளிடத்தில் இருப்பது படைப்புகளுக்கு குறைவாக ஒரு அதாவது ஒரு தாழ்வாக இருக்குமோ அந்த தன்மைகளை விட்டு அல்லாஹு தஆலா எப்போதும் மிகவும் பரிசுத்தமானவனாக இருப்பான். அந்த விஷயத்தை நம்ம நேற்று சொன்னோம். இப்ப அதை தொடர்ந்து இமாம் அவர்கள் இங்கு குறிப்பிடும் போதுதான் என்ன சொல்றாங்க, அப்ப அல்லாஹுவிற்கும் படைப்புகளுக்கும் மத்தியில எந்த விதத்திலையும் முஷாபஹத், அல்லாஹ்வுக்கும் படைப்புகளுக்கும் மத்தியில எந்த விதத்திலும் முஷாபஹத், முஷாபஹத் என்றால் ஒன்று ஒன்றுக்கு ஒப்பாகுவது, ஒன்று ஒன்றை போல் இருப்பது, சரியா? இந்த முஷாபஹத் அறவே இல்லை. படைப்புகளுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில எந்த வகையிலும் முஷாபஹத், சொல்லுங்க, முஷாபஹத் அல்லது முஷாபஹா, எந்த வகையிலும் முஷாபஹா இல்லை. முஷாபஹான எதற்கு சொல்லப்படும், ஒன்று ஒன்றை போல் இருப்பது, இவரை போல அவர் சொல்றமா இல்லையா, இரட்டை பிள்ளைங்களை பார்த்து இப்ப அந்த மாதிரி எந்த வகையிலும், எந்த வகையிலையும் சரி, ஆயிரத்தில் அல்ல, லட்சத்தில் அல்ல, கோடியில் ஒரு விஷயத்துல கூட அல்லாஹ்வுக்கும் படைப்புகளுக்கு மத்தியில் முஷாபகத் இல்லை. அல்லாஹு தாலா உயர்ந்தவன், படைப்புகள் தாழ்ந்தவர்கள். புரியுதா? இப்ப இதை பற்றி இமாம் அவர்கள் சொல்லும் பொழுது, எப்போது வலாயுஷ்பிகுல் அனாம், அவன் படைப்புகளுக்கு ஒப்பாகாதவன் என்று சொன்னார்களோ, அப்ப எந்தெந்த வகையில அவன் படைப்புகளுக்கு ஒப்பாகாதவனாக இருக்கின்றான், அவன் படைப்புகளுக்கு ஒப்பாகாதவன் என்று இமாம் சொன்னான். சொன்னதுக்கு பிறகு அப்ப எந்தெந்த வகையில அவன் படைப்புகளுக்கு ஒப்பாகாதவனாக இருக்கிறான், புரியுதா? அப்ப அந்த எல்லா வகையிலும் என்று சொல்லும் பொழுது இந்த ரெண்டு சிஃபத்துகளை இமாம் சொல்றாங்க. ஏன்னா இந்த ரெண்டு சிஃபத்துல படைப்புகளுக்கு அவன் ஒப்பாகாதவன், படைப்புகள் அவனுக்கு ஒப்பாகாதவை என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டால், மற்ற எல்லா விஷயத்திலும் படைப்புகளுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் உள்ள வேற்றுமை அங்க உறுதியாயிடும். புரியுதா? இந்த அப்ப அந்த ரெண்டு விஷயங்களை தான் இங்க இமாம் சொல்றாங்க. ஒன்று சிஃபத்துல் ஹயாத், இன்னொன்று சிஃபத்துல் கையூமியா. ஒன்று சிஃபத்துல் ஹயாத், இன்னொன்று சிஃபத்துல் கையூமியா. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹயாத் என்ற சிஃபத்து, அல்லாஹு தஆலா அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹயாத் என்ற சிஃபத்து அவனுக்கு மட்டும் விசேஷமான சிறப்பான ஒரு சிஃபத்து. அந்த ஹயாத் என்பது அவனில் இருக்கக்கூடியது, அவனுக்கு சொந்தமானது. நல்ல கவனிங்க, அந்த ஹயாத் என்ற சிஃபத்து அவனில் இருக்கக்கூடியது, அவனுக்கு சொந்தமானது. அதனால அவனுக்கு மரணம் என்பது கிடையாது. இப்ப படைப்புகளிடத்திலும் ஹயாத் இருக்கு, படைப்புகளிடத்திலையும் ஹயாத் இருக்கு. ஆனா இந்த ஹயாத் என்பது நாம நமக்கு ஏற்படுத்தி கொண்டது கிடையாது, இது அல்லாஹுவாக நமக்கு கொடுத்தது. நம்மில் இருக்கக்கூடிய இந்த ஹயாத் என்ற சிஃபத்து நமக்கு சொந்தமானதா அல்லாஹுக்கு சொந்தமானதா? அல்லாஹுக்கு சொந்தமானது. அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய ஹயாத் என்ற சிஃபத்து அல்லாஹுக்கு சொந்தமானது. எந்த படைப்புக்கும் அதுல எந்த விதமான உரிமையும் கிடையாது. அதாவது படைப்புகள் எல்லாம் சேர்த்து அல்லாஹ்வுக்கு ஹயாத்தை கொடுத்துச்சு அப்படியா சொல்லுவீங்க? இல்லமா, அதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஹயாத் என்ற சிஃபத்து அவனுக்கு சொந்தமான சிஃபத்து. புரியுதா? அவனில் இருக்கக்கூடிய சிஃபத்து. இப்ப நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஹயாத் என்ற சிஃபத்து, நம்ம ஒரு நேரத்தில் மௌத்தா இருந்தோம், அதுக்கு முன்னாடி இல்லாமையே இருந்தோம், நம்முடைய உயிரையும் அல்லாஹ் படைச்சான், உடலையும் அல்லாஹ் படைச்சான், பிறகு அந்த உடலுக்குள்ளார உயிரை அல்லாஹ் கொடுக்கறான். இது அல்லாஹ்வுக்கு சொந்தமான உயிர், அல்லாஹ் எப்ப நாடுறானோ அந்த உயிரை எடுத்துக்கொள்வான். இப்ப நமக்கு சொந்தமான உயிரா இருந்தா அல்லாஹ் எடுக்க விடுவோமா சொல்லுங்க? உங்களுக்கு சொந்தமான பொருள் யாராச்சும் ஒருத்தர் வந்து பறிக்கிறாரு எடுக்கிறாரு, நீங்க என்ன சொல்லுவீங்க? என் பொருள் ஏண்டா எடுக்கிறேன்னு கேப்பீங்க நீங்க, சரியா? இப்ப நமக்கு சொந்தமானதாக இருந்தா நம்ம எடுக்க விட்டுருவோமா? அஸ்தகஃபிருல்லாஹ் அலஅஸீம். இது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. புரியுதா? அல்லாஹ் எடுக்கும்போது யாராவது தடுக்க முடியுமா? யாரும் தடுக்க முடியாது. கல்லா இதா பலகத்தி தராக்கிய வக்கீல மன் ராக் வதன்ன அன்னஹுல் ஃபிராக் வல் தஃபத் இஸ்ஸாக் மிஸ்ஸாக் இல ரப்பிக யௌம இதனில் மஸ்ஸாக். அவ்வளவுதான், கூப்பிடக்கூடியவர் வந்து கூப்பிடும்போது நம்ம பாட்டுக்கு பின்னாடி நாய்க்குட்டி போது பாருங்க, அந்த மாதிரி போக வேண்டியதான். இல்லாட்டி ஓங்கி ஒரு அறை விடுவார் மலை செவிலையும் கழுத்துலையும் கண்ணத்திலையும் விட்டாருன்னு வச்சுக்கோங்க அறை, அதோட அவ்வளவுதான், அல்லாஹ் பாதுகாக்கணும். சரி, அப்ப என்ன நம்ம விளங்குறோம்? அல்லாஹுக்கும் படைப்புகளுக்கும் மத்தியில முஷாபகத்து கிடையாது. ரெண்டுக்கும் இடையில, அல்லாஹுக்கும் படைப்புகளுக்கும் இடையில முற்றிலும் வேற்றுமை இருக்கிறது. அந்த வேற்றுமையை இமாம் அவர்கள் நிரூபிக்கும் போது ரெண்டு முக்கியமான சிஃபத்துகளை சொல்றாங்க. இந்த ரெண்டு சிஃபத்துகள்ல நம்ம நல்லா புரிந்து கொண்டோம் என்றால், அப்ப அல்லாஹ்வுடைய மற்ற சிஃபத்துகள் அதை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அல்லாஹு தலா படைப்புகளை விட உயர்ந்தவனாக மேலானவனாக இருக்கிறான் என்பதையும் நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அதுல முதலாவது சிஃபத் என்ன? ஹயாத் என்ற சிஃபத்து. அப்ப அல்லாஹ்வுடைய ஹயாத் என்பது அவனில் இருக்கக்கூடிய ஹயாத்து, அவனுக்கு சொந்தமான ஹயாத். படைப்புகளிடத்தில் இருக்கக்கூடிய ஹயாத் என்பது அல்லாஹுவால் ஊதப்பட்ட ஹயாத், அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட, அல்லாஹுவால் உயிர் ஊதப்பட்ட ஹயாத்து. யாருக்கு சொந்தமானது? இது அல்லாஹுக்கு சொந்தமானது. அப்ப அதனால படைப்புகளாகிய நாம், நமக்கு மூத்திருக்கிறது, அல்லாஹுக்கு மௌத் என்பது கிடையாது. புரியுதா? சரி, அப்ப ஹயாத் விளங்கினீங்க. இரண்டாவது கையூமுன், கையூமுல் லாயனாம், அவன் நிலையானவன், நிர்வகிப்பவன், நிலையானவன், லாயனாம், அவனுக்கு தூக்கம் என்பது கிடையாது. இப்ப பாருங்க, ஒரு டியூட்டியில் இருக்கக்கூடிய ஒரு டியூட்டி ஆபீசர், அவரால் தூங்க முடியுமா? இப்போ உதாரணத்துக்கு, இப்போ ஒரு டிராஃபிக் போலீஸ்மேன் நடுவில் இருந்துக்கிட்டு நாலு பக்கத்திலிருந்து வரக்கூடிய வண்டிகளுக்கு அவர் சைன், இந்த பக்கம் போங்க, இந்த பக்கம் போங்க, நீங்கள் நில்லுங்கன்னு சொல்லி அவர் வழிகாட்டிக்கிட்டு இருக்கிறார். இப்போ அவர் தூங்குறாருன்னு நீங்கள் ஒரு கற்பனை பண்ணிங்க, என்ன ஒரு சேரை போட்டு அல்லான்னு காலையில் பொங்கலையும் பூரியும் வடையும் சாப்பிட்டு வந்துட்டு, இருங்கப்பா கொஞ்ச நேரம் நான் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்குறாருன்னா அங்கே என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சிடென்ட் மட்டுமா நடக்கும்? அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எல்லாம் ஸ்தம்பிச்சு இந்தியாவாக இருந்தால் பாம் 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 பான்னு ஒரே ஹார்ன் அடிச்சு காதெல்லாம் செவிடாக்கி அப்புறம் இறங்கி வந்து எல்லாம் சண்டையை போட்டுருப்பானு. ஒருத்தர் சட்டையை பிடிச்சிக்கிட்டு, நீ ஏண்டா என் வண்டி அடிச்ச, நீ தாண்டா அடிச்ச, நான் தாண்டா அடிச்ச, நீ பின்னாடி எழுந்திரிச்ச, நீ முன்னாடி எழுந்திரிச்ச, நான் வர வேண்டிய, நீ ஏண்டா வந்து, நீ வரு, சண்டை போடுன்னு. ஒரு சின்ன உதாரணம், அல்லாஹு தஆலா மனிதர்கள் நம்ம சொல்லக்கூடிய உதாரணங்களுக்கு அப்பாற்பட்டவன், பரிசுத்தமானவன். இப்ப ஒரு நாலு ரோடுகளை நிர்வகிக்கக்கூடிய ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள், அவர் தூங்கிட்டாருன்னா இவ்வளவு சின்னாபின்னம் நடக்குது. அகிலங்கள் அனைத்தையும் படைத்து இந்த கோடான கோடி ஜீவராசிகள், இந்த பூமிக்கு மேலே உள்ளதே எத்தனையோ பில்லியன் மில்லியன், எத்தனையோ அதுக்கு மேலே, இதை விட எத்தனையோ மில்லியன் மடங்கு அதிகமானது வானத்தில் இருக்கக்கூடிய கோள்கள். ஒன்று ஒன்று சுத்துது, நீந்துது, ரவுண்ட் அடிக்குது, என்னென்னமோ அது பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதெல்லாம் அவன் நிர்வகிக்காம அவன் பாட்டுக்கு தூங்கினானா என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். சூரியன் உதிக்கணும், நம்மளை படைச்ச ரப்பே தூங்கிட்டான்டான்னு நினைச்சுக்கிட்டு சூரியனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது உதிக்கலைன்னா என்ன செய்வீங்க நீங்க? யாராவது வகுப்புக்கு வருவீங்களா? படுக்கையை விட்டு யாராவது எந்திரிப்பீங்களா? ஒருத்தரும் எந்திரிக்க மாட்டீங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப பாருங்க ஒரு சின்ன உதாரணம், இப்படி ஒரு சூரியன் உதிக்கலைன்னா எவ்வளவு குழப்பம், மொத்த கோள்கள் அது அது அதனுடைய இடத்துல நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க. புரியுதாமா? இப்போ போய்கிட்டே இருக்குது, முதல்ல போற கோல் நின்றுச்சு, அடுத்து வர்றது என்ன ஆகும்? ஒன்னுக்கு ஒன்று முட்டுனுச்சுன்னா முடிஞ்சு போச்சுக்காது. அப்ப அல்லாஹு தாலா கையூம், அவனுக்கு இந்த தூக்கம் அசதி மறதி என்பது எதுவுமே கிடையாது. கையூமுல்லாயனாம், படைப்புகளுக்கு தான் இந்த மறதி, தூக்கம், அசதி, சோர்வு எல்லாம் இருக்குமே தவிர அல்லாஹ்வுக்கு எந்த விதத்திலையும் அந்த தூக்கம், அசதி, சிறு உறக்கம் இதெல்லாம் எதுவுமே அவனுக்கு கிடையாது. அப்ப இந்த ரெண்டு விஷயங்களை நீங்க முதல்ல நல்லா புரியணும். நம்மை படைத்த ரப்பாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் முழுமையான நிறைவான ஹயாத்தை உடையவன். அவனுடைய ஹயா அவனுக்கு சொந்தமானது, அவனில் எப்போதும் இருந்தது, அவனுக்குள் எப்போதும் இருக்கக்கூடியது, அவனை விட்டு அந்த சிஃபத்து விலகாது. படைப்புகளாகிய நாம், நமக்கு மௌத் என்பது ஏற்படும், சரியா? நம்முடைய ஹயாத் என்ற சிஃபத்து இது குறைவான சிஃபத்து, இது அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட சிஃபத்து, அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இந்த ஹயாத் நமக்கு சொந்தமானதல்ல. ஆகவே அல்லாஹ் நாடுகின்றவரை அல்லாஹ் நம்மளை ஹயாத்தா வச்சிருப்பான். அல்லாஹ் எப்ப உயிரை நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறானோ நம்முடைய உயிரை அவன் எடுத்துக்கொள்வான். புரியுதா? இரண்டாவது கையூமுல் லாயனம், அல்லாஹு தாலா தன்னில் நிலையானவன். அப்ப கையூமியத், தன்னில் நிலையாக இருக்கக்கூடிய அந்த தன்மை என்பது அவனுக்கு சொந்தமான தன்மை. யாரும் அவனை ஸ்டடி ஆக்குனதுனால அவன் ஸ்டடி ஆயிருக்கிறான், இல்லைன்னா அவன் தூங்கிடுவான், அசதி வாயிடுவான், அப்படி கிடையாது. படைப்புகளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய இந்த ஸ்டெடினஸ், நம்முடைய இந்த ஸ்திரத்தன்மை என்பது, புரியுதா? ஸ்திரத்தன்மைனா புரியுதா? ஸ்டெடினஸ். இப்போ நம்ம பேலன்ஸாக உட்காந்துருக்கோம், எவ்வளோ நேரம் உட்காந்துருப்பீங்க? நான் ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுத்தால் உட்காந்துருப்பீங்க, ரெண்டு மணி நேரம் கிளாஸ் எடுத்தால் சரின்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டு முதல் ஷெஃபில் உள்ளவங்க கொஞ்சம் பயந்து பயந்து உட்காந்துருப்பீங்க, அப்புறம் ரெண்டாவது ஷெஃபு, அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூங்க ஆரம்பிக்கும், அப்புறம் மூணாவது ஷெஃப் ரெண்டரை மணி நேரம் கழிச்சு அவங்க தூங்கிடுவாங்க, அப்புறம் மூணு மணி நேரம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நானும் மைக்கும் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும், அதுக்கப்புறம் எல்லாமே தூங்கிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்போ ஒரு அளவுக்கு தான் நம்ம நம்மளை கட்டுப்படுத்த முடியும். அதுக்கு மேல கட்டுப்படுத்த முடியுமானா கட்டுப்படுத்த முடியாது. எதுவா இருக்கட்டும், ஒரு மாடுங்க, ஹெவியான மாடு உழைக்குது, என்ன எவ்வளவு நேரங்க உழைக்கும், அது வண்டி இழுக்குது அது இழுக்குது, அதுக்கும் கடைசியில கை காலு சோறு வாயிருச்சுன்னா பொத்துன்னு கீழே உட்காந்துரும். ரேஸ்ல ஓடக்கூடிய குதிரை ஓடும், எவ்வளவு நேரம் ஓடும், அதுவும் ஓடிக்கிட்டே இருக்கும், அடிக்கடி அடிக்க ஓடிக்கிட்டே இருக்கும், கடைசியில் ஒரு நிமிஷத்துக்கு மேல டே நீ என்ன தடிச்சாலும் இதுக்கு மேல என்னால ஓட முடியாதுன்னு சொல்லிடும். அப்புறம் கடைசியில் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் என்ன ஓடிக்கிட்டு இருந்தது வேகமா பாஞ்சி பாஞ்சி ஓடினது ஓட ஆரம்பிக்கும், அப்புறம் ஓடிக்கிட்டு இருந்து நடக்க ஆரம்பிக்கும், கடைசியில் அதுக்கு மேல ஆனாலும் பொத்துனது உட்காந்துட்டு நீ என்ன தப்பினாலும் சரி, இனிமே என்ன கொலை பண்ணாலும் சரி, இதுக்கு மேல எனக்கு தெம்பு கிடையாதுப்பா அப்படின்னு அது சொல்லும். இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் சரி, என்னத்தை தான் விட்டமின் மாத்திரையை போட்டுக்கிட்டாலும், என்னத்தை தான் சத்து மாத்திரையை போட்டுக்கிட்டாலும், என்னத்தை தான் ஊக்க மருந்து ஊட்ட மருந்துன்னு என்னத்தை தின்னாலும் சரிம்மா, எவ்வளவு நேரம் நம்ம சமாளிக்க முடியும், அவ்வளவுதான். ஒரு நேரத்துக்கு பிறகு நம்ம வந்து அவ்வளவுதான், நம்மள இழந்துருவோம், புரியுதா, நினைவை இழந்துருவோம், நம்முடைய கட்டுப்பாட்டை நம்ம இழந்துருவோம். சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட மனித சோர்வுகள் களைப்புகள் படைப்பினங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த விதமான பலவீனங்களிலிருந்து அவன் அப்பாற்பட்டவன். இந்த வருஷம் இல்ல, இதுவரைக்கும் உலகத்தை படைச்சு எத்தனை மில்லியன் ஆண்டுகளும், இன்னும் எத்தனை பில்லியன் ட்ரில்லியன், இன்னும் என்ன மனிதனுடைய எண்ணிக்கைக்கே இங்க இருந்து அது வரைக்கும் சைபரப்படுங்க, ஒரு கிலோமீட்டருக்கு சைபர், அத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு ஒரு நொடி கூட, ஒரு துளி கூட அவனுக்கு சோர்வு அசதி மயக்கம் உறக்கம் என்பது அவனுக்கு கிடையாது. அவன் எப்படி அவன் இந்த படைப்புகளை படைத்த போது ரகீபுன் கண்காணித்துக் கொண்டிருந்தான், முகீத் அனைத்தையும் அவன் பார்த்து கொண்டு, ஷஹீத் அனைத்தையும் அவன் உற்று கவனித்துக் கொண்டு சாட்சியாக, பசீர் தெள்ள தெளிவாக அனைத்தையும் அவன் உற்று நோக்கி கொண்டிருந்தானோ, அதே போல இன்னைக்கு வரைக்கும் அவன் இருக்கிறான், இனியும் அவன் இருந்து கொண்டே இருப்பான், புரியுதா இல்லையா. அவனுடைய பார்வையிலேயோ அவனுடைய கண்காணிப்பிலேயோ எந்த விதத்திலும் சோர்வு அசதி பலவீனம் என்பது ஏற்படாது. அப்ப இப்படிப்பட்ட உயர்ந்த தன்மைகளை உடையவன் அல்லாஹு தஆலா. இப்ப இந்த தன்மைகள் அடிப்படையான சிஃபத்துகள், அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள், இந்த தன்மைகளில் இந்த ரெண்டு தன்மைகள் இருக்கா இல்லையா, இந்த ரெண்டு தன்மைகளில் எதுவுமே, இந்த ரெண்டு தன்மைகள்ல எந்த தன்மையுமே படைப்புகளுக்கு கிடையாது. அப்ப புரியுதா, அல்லாஹ்விஹுல் அனாம், அவன் படைப்புகளுக்கு ஒப்பாகாதவன். ஏன், படைப்புகளிடத்துல இருக்கக்கூடிய ஹயாத்து வேற, அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய ஹயாத்து வேற. படைப்புகள் தூங்குவார்கள், சோர்வு உருவார்கள், அசதி இருக்கும், மறதி இருக்கும், மயக்கம் இருக்கும், எல்லாம் சோம்பேறித்தனம் எல்லாமே இருக்கும். ரப்புல் ஆலமீனுக்கு கையூமுல் நாயனாம், அவனுக்கு இந்த விதமான எந்த குறைபாடுகளும் கிடையாது. அப்ப படைப்புகளை விட்டு அவன் மிக மிக உயர்ந்தவன். அப்ப இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது இமாம் அவர்கள் அடுத்து ஒரு கேள்வியை எழுப்பி அந்த கேள்விக்கு அவங்களே பதில் சொல்றாங்க. என்ன கேள்வி, நீ பாருங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். சரிங்க, இப்ப நம்ம மறுமைக்கு போயிடுறோம், மறுமைக்கு போயிடுறோம், சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போயிடுறாங்க, அல்லாஹ் நம்மளை சொர்க்கத்தில் ஆக்கணும், சொர்க்கம்னு சொல்லும் பொழுதே சொர்க்கத்துக்கு துவா செய்யணும், புரியுதா இல்லையா. அது யாருக்கோ கட்டி வச்ச வீடு மாதிரி இருந்தா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, கதை போடன்றோம் அல்லாஹ்வுக்கெல்லாம், புரியுதா. நரகன் சொல்லும் போது என்ன செய்யணும், யாருலாம் அந்த நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக்கல. அப்ப சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போயிருவாங்க, நரகவாசிகள் நரகத்துக்கு போறாங்க. இப்ப மறுமையில மரணத்துக்கு பிறகுள்ள ஆகிரத்துடைய அந்த வாழ்க்கையில, மஹ்ஷர் மைதானத்துக்கு பிறகு அந்த வாழ்க்கை ஏற்படும், அங்க சொர்க்கமும் சொர்க்கத்தில் உள்ளவர்களும் நிரந்தரமா இருப்பாங்க, சரியா, நரகமும் நரகத்தில் உள்ளவர்களும் நிரந்தரமா இருக்க போறாங்க, நல்லா பாதுகாக்கணும், சரியா. அங்க சொர்க்கத்துக்கு போயிட்டா சொர்க்கவாசிகளுக்கும் மௌத்து கிடையாது, சொர்க்கவாசிகளும் சொர்க்கத்துல தூங்க மாட்டாங்க, சரியா. நரகவாசிகள் நரகத்துக்கு போயிட்டாங்கன்னா நரகவாசிகளுக்கும் மௌத்து கிடையாது, அவங்களுக்கு அங்க தூக்கம் இருக்குமா, உற்றுவாரா பழக்கு, அவன் தொழுவாம வந்து துன்யால இருந்துட்டு வந்துட்டு நோன்பு வைக்காம இருந்துட்டு உனக்கான இங்க தூக்கமா கேக்குதுன்னு சொல்லிட்டு ஏறி மீதி மீதினு மிதிப்பாரு, புரியுதா இல்லையா. சரி, இப்ப என்ன கேள்வி, இப்ப ஆகிரத்துக்கு போயிட்டா அங்கேயும் படைப்புகளுக்கு தூக்கம் இல்லாத வாழ்க்கை இருக்கு, மூத்துள்ளாத வாழ்க்கை இருக்கே. கேள்வி புரிஞ்சுச்சா இல்லையான்னு தெரியல. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, அல்லாவுக்கு மட்டும்தான் மௌத்தில்லாத ஹயாத்து, அல்லாவுக்கு மட்டும்தான் தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய கையூமியத் என்ற சிபத் இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப ஆகிரத்துக்கு போயிட்டா அங்க படைப்புகளுக்கும் இது கிடைக்குது. புரியுதா என்ன இமாம் இதுக்கு விளக்க சொல்றாங்கன்னா, இந்த விளக்கத்தை நீங்க புரியறதுக்காக வேண்டிதா நான் இந்த பாடத்தினுடைய ஆரம்பத்தில் விளக்கும் பொழுது ரெண்டு விஷயங்களை சேர்த்து சொல்லிட்டு வந்துட்டேன் இமாம் அவங்க சொன்னதிலிருந்து. அது என்ன, அல்லாவிடத்தில் இருக்கக்கூடிய ஹயாத் என்பது அவனுள் இருக்கக்கூடிய ஹயாத்து, அவனுக்கு சொந்தமானது ஹயாத்து. நம்மில் இருக்கக்கூடிய ஹயாத் என்பது அவனுக்கு சொந்தமானது, அவன் கொடுத்தது. அப்ப அவன் தான் நம்ம மறுமைக்கு போனதுக்கு பிறகு, நாம் ஆகிரத்துக்கு போனதுக்கு பிறகு இந்த நாம் நிரந்தரமா இருக்கக்கூடிய அந்த ஹயாத்தை நாம ஏற்படுத்தி கொண்டோமா அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தானா? முடிஞ்சு போச்சு, விளங்குச்சுங்களா? அப்ப நம்மிடத்தில் இருக்கக்கூடியது படைக்கப்பட்ட ஹயாத்து அல்லாஹ் கொடுத்தது. அல்லாவிடத்தில் இருக்கக்கூடிய ஹயாத்து ஹாலிக்காகி அவனுடைய சிஃபத்து, அவனில் இருக்கக்கூடியது. புரியுதுங்களா? அதே போலதான் சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு நமக்கு அங்க அசதி இருக்காது, நோய் நொடி இருக்காது, தூக்கம் இருக்காது. அப்ப அங்க போய் நமக்கு இருக்கக்கூடிய அந்த சிபத் என்பது நாம நமக்கு அந்த சிபத்தை உண்டாக்கிக்கிட்டோமா, இல்ல அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட உடல்வாக அங்க படைச்சு அந்த சொர்க்கத்துடைய நேமத்துகளை சொர்க்கவாசிகள் அனுபவிக்கணுங்கிறதுக்காக வேண்டியும், நரகவாசிகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு உடலை படைச்சு நரகத்துடைய துன்பத்தை அவர்கள் இடைவிடாமல் சுவைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தானா? முடிச்சு. அப்ப அதனால மறுமையில போனதுக்கு பிறகு அங்க ஹயாத் நிரந்தரமா இருக்குது, அங்க தூக்கம் இல்லாமத்தான மனிதர்கள் இருப்பாங்க என்ற கேள்வி வந்து சரியான கேள்வி அல்ல. ஏன், அங்க மனிதர்கள் ஹயாத்தாக இருந்தாலும் தூக்கம் இல்லாமல் இருந்தாலும் அது அவர்களாக ஏற்படுத்தி கொண்டதல்ல, யார் கொடுத்தது? அல்லாஹுவாக ஏற்படுத்தி கொடுத்தது. அப்ப அல்லாவிடத்தில் இருக்கக்கூடிய சிபத் என்பது அல்லாஹுவாக அவரிடத்தில் இருக்கக்கூடியது, அவனுக்குள் இருக்கக்கூடியது, அவனுக்கு சொந்தமானது. புரியுதுங்களா? யாரும் அதை பறிக்க முடியாது. நம்மிடத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் அல்லாஹ், எல்லாமே அல்லாஹ்வுடைய சக்திக்கு உட்பட்டது. புரியுதுங்களா? சரி, இப்ப அடுத்து பாருங்க, இன்னும் சில விஷயங்களை இமாம் அவர்கள் நமக்கு சொல்லித்தரான். இப்ப அல் ஹய்யு அல் கய்யூம் நம்ம படிக்கக்கூடிய ரெண்டு சிபத்துகள், என்ன சிபத்துகள்? அல் ஹய்யு அல் கய்யூம். இந்த சிபத்துகளை பற்றி இன்னும் சில விளக்கங்களை இமாம் சொல்றாங்க. இங்க பாருங்க, முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி மூன்று சூராக்கள்ல அல் ஹய்யு அல் கய்யூம் என்ற இரண்டு சிபத்துகளும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கின்றன. அதுபோன்று இரண்டு சூராக்கள்ல அல் ஹை என்பது மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பற்றி சில மார்க்க அறிஞர்கள் சொல்லும் பொழுது, அல்லாஹுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னால இஸ்ம் அஅலம், மிக மகத்தான இஸ்ம், இஸ்ம் அஅலம் என்று ஒரு பேர் இருக்குமா? அது வந்து ரொம்ப ரகசியமான பேர். அது எப்படின்னா, அதை சொல்லி துவா கேட்டுட்டா உடனே கபூல் ஆயிடும். இப்படி அவங்கவுங்க அற்ப காரணங்களுக்காக துவா கேட்டுவாங்கிறதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் அந்த இஸ்மம் மறைச்சு வச்சுட்டான். இஸ்முல் ஆலம் என்பதை அல்லாஹ் தாலா மறைச்சு வச்சிருக்கான். சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, அல் ஹையு அல் கையூம் என்ற இந்த ரெண்டு சிஃபத்துகள் அந்த இஸ்முல் ஆலமாக இருக்கலாம் என்பதாக அவங்க சொல்றாங்க. புரியுதா? இந்த ரெண்டு இஸ்முகளுக்குள்ளார அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் எல்லாமே இருக்குங்கிறாங்க. இந்த ரெண்டு சிஃபத்துக்குள்ளார அல் ஹய்யு அல் கய்யூம்ங்கிற இந்த ரெண்டு சிஃபத்துக்குள்ளார அல்லாஹ்வுடைய எல்லா சிஃபத்துகளும், அல்லாஹ்வுக்கு லா நுஹ்ஸி ஸனான அலைஹி, அல்லாஹுவ நம்ம புகழ்ந்து முடிக்க முடியாது. வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹுக்கு ஏராளமான அழகிய பெயர்கள் இருக்கின்றன. இந்த எல்லா அழகிய பெயர்களையும் இந்த ரெண்டு இஸ்முகளுக்குள்ளார நம்ம பிரிச்சு வச்சிடலாம். அல்லாஹ்வுடைய தன்மைகள் எதை கொண்டு வந்தாலும் அது இந்த ரெண்டு தன்மையில ஒரு தன்மையில போய் ஃபிட் ஆயிடும். அப்ப இந்த ரெண்டு பெயர்களை கொண்டு அல்லாஹுவை புகழ்ந்தால் எல்லா பெயர்களை கொண்டும் அல்லாஹுவை புகழ்ந்ததை போல. விளங்குதா விளங்கலையா? என்ன சொல்றாங்க இமாம், இந்த ரெண்டு சிஃபத்துகள் இருக்குல்ல, அல் ஹயாத்து அல் கையூமியர், அல் ஹய்யு அல் கையூம், இந்த ரெண்டு சிஃபத்துகளும் அல்லாஹ்வுக்கு சொந்தமான நிறைவான பரிபூரணமான முழுமையான உண்மையான உயர்வான எல்லா சிஃபத்துகளையும் தனக்குள் அடக்கி இருக்கின்றன. அல் ஹய்யு அல் ஹய்யு அல் கையூம் என்ற இந்த ரெண்டு சிஃபத்துகளும் அல்லாஹுடைய நிறைவான முழுமையான உயர்ந்த எல்லா சிஃபத்துகளையும் தங்களுக்குள் அடக்கி இருக்கின்றன. அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? இந்த ரெண்டு சிஃபத்துகளை கொண்டு நம்ம அல்லாஹ்வை புகழும் போது எல்லா சிஃபத்துகளை கொண்டு அல்லாஹ்வை புகழ்ந்ததை போல. சரிங்களா? இப்ப பாருங்க, அல் கையூம், அல்லாஹுடைய இந்த அல் கையூம் என்ற இந்த வார்த்தை பெயர், இது எதை குறிக்கிறது? இமாம் அவர்கள் சொல்லும் போது அல் கதீம் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க, சரியா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம படிச்சோம். அப்ப அந்த வார்த்தையை படிக்கும் போதே நான் உங்களுக்கு சொன்னேன், இது அல்லாஹ்வுடைய அல் அஸ்மாவுல் ஹுஸ்னால இல்ல, புரியுதா? ஃபல்சஃபாக்காரங்க பயன்படுத்துறாங்க, புரியுதா? இல்முல் கலாமி சேர்ந்தவர்கள் பயன்படுத்துறாங்க இந்த இடத்துல, அல்லாஹு தாலா அவனுக்கு தொடக்கம் இல்லை என்பதை அந்த மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வேண்டி அந்த வார்த்தையில இமாம் பயன்படுத்துறாங்க, அவ்வளவுதான். இதை நம்ம கொண்டு யா கதீம்னு அல்லாஹ் அழைச்சி துவா கேட்க கூடாது, புரியுதுங்களா? ஏன்னா இந்த பேர் அல்லாஹு தாலா தனக்கு சொன்னதில்லை. இப்ப இங்க இமாம் இப்னு அபில் அலிஸ் என்ன சொல்றாங்க, அல் கதீம் என்று ஃபல்சஃபாக்காரங்க அல்லாஹுவை வர்ணிப்பதை விட அல் கையூம் என்று அல்லாஹுவை அல்லாஹ் வர்ணித்திருப்பது மிக சிறப்பான ஒன்று, புரியுதுங்களா? ஏன் கதீம் என்பது ஒன்றை ஒப்பிட்டுத்தான் அதை வந்து சொல்ல முடியும். இப்ப உதாரணத்துக்கு இந்த ரெண்டு இருக்கு, இத கதீம்னு சொல்றோம், எப்ப இது ஜதீத், இது புதியதுன்னு ஒண்ணு வரும்பொழுது இது கதீம் ஆயிடும். இப்ப இது வராத வரைக்கும் இதை எதுவுமே சொல்ல முடியாது. இப்ப இதுக்கு அப்புறமா இத வாங்குறீங்க நீங்க, அப்ப என்ன சொல்லுவீங்க? இது புதியது இது பழையதுன்னு சொல்லுவீங்க. அப்ப கதீம்ங்கிற வார்த்தை வந்து இன்னொரு பொருளோட சேர்க்கும் பொழுதுதான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும், இன்னொரு சேர்க்கும் பொழுதுதான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும். இவங்க பழைய மாணவர், இவங்க புது மாணவர். இப்ப ஒரு மாணவர் தான் இருக்கிறாருங்கும் பொழுது, ஒரு பேட்ச் தான் இருக்கும் பொழுது பழையவங்க புதியவங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப அல்லாஹ்வுக்குள்ள பெயர்கள் எதுவுமே படைப்புகளோட கவனித்து ஒப்பிட்டு பார்த்துதான் அல்லாஹ்வுக்கு சொல்லப்படுதுன்னு சொன்னா அது குறைவுள்ள பெயரா போயிடும், புரியுதுங்களா? படைப்புகளை படைப்பதற்கு முன்பே எல்லா பெயர்களும் அல்லாஹ்விற்கு இருந்தன பரிபூரணமாக. அப்ப அல் கதீம்ங்கிற வார்த்தை இருக்குது, அது ஒரு சரியான வார்த்தை அல்ல. இருந்தாலும் இந்த ஃபல்சஃபாக்காரங்க பயன்படுத்துறதுனாலதான் நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வேண்டி சொன்னோம். அப்ப அதை விட மிக சரியான முறையான வார்த்தை எது? அல் கையூம் என்ற வார்த்தை. அப்ப இந்த அல் கையூம் என்ற வார்த்தை என்ன அர்த்தத்தை கொடுக்குதுன்னு சொன்னா, அல் அஸ்லியத் வல் அபதியத். அசல் அபதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அசல்ன்னு சொன்னா தொடக்கமின்மை, ஸ்டார்டிங். அல்லாஹ்வுக்கு தொடக்கம் என்பது கிடையாது, புரியுதா? அதே போல அபத் முடிவு எண்டு, அதுவும் அவனுக்கு கிடையாது. அப்ப அல் கையூம் என்ற வார்த்தை என்ன கொடுக்குதுன்னு சொன்னா, தொடக்கத்திலும் இறுதியிலும் அவன் என்றும் நிலையாக இருந்தவன் இருப்பவன், புரியுதா? விளங்குதா இல்லையா? அல் கையூம் என்றால் அவன் அல் அசல், அதாவது தொடக்கம், எதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டார்டிங்ல அவனுக்கு ஒரு ஸ்டார்டிங்க யாரும் சொல்ல முடியாது, புரியுதுங்களா? எல்லாருக்கும் ஸ்டார்டிங் சொல்லலாம், அரசுக்கு சொல்லலாம், குருசிக்கு சொல்லலாம், கலமுக்கு சொல்லலாம், ஜிப்ரீலுக்கு சொல்லலாம், மீகாயிலுக்கு சொல்லலாம், இஸ்ராஃபீலுக்கு சொல்லலாம், யாருக்கு வேணாலும் ஒரு தொடக்கத்தை சொல்லலாம். அல்லாஹ்வுக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே போல அபத் ஃபைனல் எவர் கடைசி எண்டு, இதுவும் அல்லாஹ்வுக்கு கிடையாது, புரியுதுங்களா? படைப்புகளுக்கு இருக்கு, புரியுதா? அப்ப இந்த அல் கையூம் என்ற சிபத்து அவ்வளவு ஒரு விரிவான ஒரு அர்த்தத்தை உடையது. ஒன்று. இரண்டாவது விஷயம், அல்லாஹு தஆலா மௌஜூதும் பி நஃப்ஸிஹி, அவன் இருப்பது வேறு ஒரு காரணத்தினால் அல்ல, அவனுக்கு அவனே காரணம், அவனுக்கு அவனே காரணம். புரியுது? படைப்புகளுக்கு அப்படி கிடையாதுமா. இப்ப நாம இந்த பூமியில வந்ததுக்கு நம்ம அத்தா அம்மா காரணம், நம்ம அத்தா அம்மாவுக்கு அவங்க அத்தா அம்மா, இப்படி போனா கடைசியில் யார் காரணம்? அல்லாஹ் காரணம். நம்ம அத்தா அம்மா நம்மளை படிச்சுட்டாங்களா? புரியல உங்களுக்கு? நம்ம அத்தா அம்மா, நாம் வந்து உலகத்துக்கு வர்றதுக்கு நம்ம அத்தா அம்மா காரணம்னு சொன்னோமா, சரியா? நம்ம அத்தா அம்மா தான் நமக்கு முழுமையான காரணமா? இல்லை, அதுவும் இல்லை. புரிஞ்சுச்சா? அதுலேயும் அவங்களுக்கு அவங்களை காரணமாக அல்லாஹ் பயன்படுத்தினான், அவங்கள காரணமாக நம்மள பயன்படுத்திக்கிட்டோம், நம்மளும் முடியாது. அப்ப எல்லாமே கடைசியில பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹுவை கொண்டுதான் இந்த பூமியில நிலை பெற்று இருக்கிறது. எந்த ஒன்றாக இருந்தாலும் அது அல்லாஹுவை கொண்டுதான் இந்த பூமியில அது நிலை பெற்று இருக்கிறது. இப்ப ஒன்னு ஒரு ஸ்டடியா இருக்கு, ஒன்னு இந்த பூமியில ஒன்னு வந்திருக்கு, அதுக்கு இந்த பூமியில ஒன்னு காணப்படுதுன்னு சொன்னா அது யாரை கொண்டு காணப்படுது? மலைய பாக்குறீங்க, மலை எங்க இருந்துமா வந்துச்சு? அல்லாஹ் படைச்சான். கடலை பாக்குறீங்க, கடல் எங்க இருந்து வந்துச்சு? அல்லாஹ் படைச்சான். மேகத்தை பாக்குறீங்க, மேகம் எங்க இருந்து வந்துச்சு? அல்லாஹ்வை கொண்டுதான் வந்துச்சு. வானத்தை கொண்டு வந்துச்சா? வானம் யாரை கொண்டு வந்துச்சு? புரியுதா இல்லையா? அல்லாஹ் கேக்குறான், எப்பா இந்த வானத்தை வந்து நான் புடிச்சு வச்சிருக்கிறேன்ப்பா, நான் விட்டுட்டு நீங்க யாராவது பிடிச்சிக்க முடியுமா? ரொம்ப எப்படி கேட்கிறேன், இந்த வானத்தை நான் பிடிச்சி வச்சிருக்கிறேன், இந்த வானத்தை நான் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, நீங்க யாராவது பிடிச்சிருவீங்களா, தாங்கிடுவீங்களா நீங்க, முடியுமா உங்களால? எல்லாமே யாரை கொண்டுதான் நிக்குது? இப்போ துன்யால நம்ம நினைக்கிறோமா, இப்ப உதாரணத்துக்கு இந்த பூமி நிக்குது, சரி இந்த கட்டடம் நிக்குது, ஏங்க இந்த கட்டடம் நிக்குதுன்னு கேட்கிறோம் உங்கள்கிட்ட. வெளியிலங்கம் என்ன சொல்லுவீங்க? இந்த தூண் எல்லாம் இருக்கு, இந்த பில்லர் எல்லாம் இருக்கு, அதனால இந்த கட்டடம் நிக்குது. இந்த பில்லர் வீக் ஆயிருச்சுன்னா கட்டடம் வீக்கா போயிடும், உடஞ்சு போயிடும், உளுந்துரும்னு சொல்லுவீங்க நீங்க, சரியா? இப்ப ஒரு கூடாரம், அந்த கூடாரத்தை நிப்பாட்டுறதா இருந்தா அதுக்கு என்ன வேணும்? நாலு மூலையிலையும் கம்பு வேணும், அந்த கம்பை பிடிங்கிட்டா கூடாரம் உளுந்துரும். இப்ப இந்த கம்பை கொண்டு நிக்குதுங்கிறோம், நம்ம என்ன சொல்றோம்? இன்னும் நல்ல கவனமா பாரு, இன்னும் கவனமா பாரு, அல்லாஹ் பூமியில அந்த கம்பை நிக்க வச்சிருக்கான், அதனால நிக்குது. பூமியை கொஞ்சம் நல்லா ஆட்டி விட்டான்னு வச்சுக்கோங்க, இப்ப நீங்க நல்லா கம்புன்னு உட்காந்துருக்கீங்க, பின்னாடி ஒருத்தர் வந்து பத்து பத்து ஆட்டாருன்னா அவ்வளவுதான், பொத்துன்னு உளுந்து மண்டை உடைய வேண்டியதுதான். நீங்க ஸ்டடியா தானே உட்காந்துருந்தேன்னு சொன்னா அவ்வளவுதான், பின்னாடியில இருந்து ஒரு ஆட்டம் ஆட்டினா முடிஞ்சு போச்சு. அல்லாஹால பாக்குறோம் நம்ம எத்தனையோ இடங்கள்ல, பூமிட்ட சொன்னா பூமி கொஞ்சம் ஆடுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். 10,000 பேர் ஒரே நேரத்துல கபருக்கு போயிட்டான், லட்சக்கணக்கான பேர் இப்ப கடலுக்கு பக்கத்துல. நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம் எல்லாம் சுவரெல்லாம் கட்டி தண்ணி எல்லாம் உள்ளார வராதுன்னு சொல்லிட்டு, அல்லாஹ் சொன்னா கடல்கிட்ட, கடலே கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் நீ ஜம்ப் பண்ணுனா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். 100,000 பேர் உள்ளார போயிட்டான் கடலுக்குள்ளார. அவன் கட்டி வச்சிருந்த சுவர் என்னாச்சு? அவன் கட்டி வச்சிருந்த பங்களா என்னாச்சு? ஐன மாத்தா கூணும் இதுரிக்கும் மோத்து உலவு குன்த்தும் ஃபீபுரோஜும் முஷையதான், முடிஞ்சு போச்சு. அப்ப வெளிரங்கத்துல பாக்குறதுக்கு ஒரு காரணத்தை நம்ம சொல்லலாம், புரியுதாமா? அந்த காரணத்துக்கு பின்னாடி யார் காரணம் இருக்கா? அல்லாஹ் காரணம் இருக்கா? அப்ப அல்லாஹ்வை மிகச்சு எந்த காரணமும் கிடையாது, எல்லா காரணத்தையும் அல்லாஹ் மிகச்சிடலாம். அல்லாஹ்வை மிகைத்து எந்த காரணமும் கிடையாது. அல்லாஹ் கேக்குறான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத் இரமதாத்தில் இமாத் அல்லதீ லம் யுக்லக் மித்லுஹா ஃபில் பிலாத் வஸமூத் அல்லதீன ஜாபு ஸக்ர பில் வாத் وفرعون ذي الأوتاد الذين طغوا في البلاد فأكثروا فيها الفساد فصب عليهم ربك سوط عذاب. ஆது குடத்தார்கள் கேட்டாங்க, மன் அஷத்து மின்னா குவா, எங்களை விட பவர்ஃபுல் இந்த உலகத்துல யாரும் இருக்காங்களா அப்படின்னு ஆது மக்கள் கேட்டாங்க. புரியுதா? வீசக்கூடிய காத்தையே நாங்க தடுத்து நிறுத்திடுவோம் அப்படின்னா அல்லாஹ் சொன்னா, சரி பாருங்கடா நில்லுங்கடா, அல்லாஹ் அடிச்சான் காத்து வீசுனுச்சு, ஒரு ஒருத்தரையும் தூக்கிட்டு போய் வான வரைக்கும் தூக்கிட்டு போய் சொலட்டு சொலட்டு சொலட்டி கொண்டு வந்து பூமியில வச்சு ஒரே அடி சாத்துன்னு சார் மண்டை உள்ள பொழந்து உடம்பு பொழந்து, இந்த பூசணிக்காய் ரோட்ல உடம்பான பார்த்தீங்களா, பூசணிக்காய் தர்பூசு கர்பூசு அந்த மாதிரி செதறணும். அல்லாஹ் அக்பர் நினைச்சு பாருங்க. அப்ப எல்லா காரணங்களும் அல்லாஹுவை கொண்டுதான் நிலை பெற்று இருக்கின்றன. அல்லாஹுவிற்கு எந்த காரணமும் தேவையில்லை. எல்லா காரணங்களையும் அல்லாஹ் மிகைத்தவன். கவனிக்கிறீங்களா? அப்ப அல் கையூம் என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா மௌஜூதும் பினஃப்ஸிஹி, அவன் இருப்பதற்கு அவன் காரணம். நாம் இருப்பதற்கு ஆயிரம் காரணங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த ஆயிரம் காரணங்களையும் படைத்தவன் அல்லாஹ், அந்த ஆயிரம் காரணங்களையும் நிர்வகித்துக் கொண்டிருப்பவன் அல்லாஹ். இப்ப எப்படி உதாரணமா நீ பாருங்கம்மா, நல்லா கவனிங்க. இப்ப நம்ம உயிர் வாழ்றதுக்கு என்னமா தேவை? சாப்பாடு தேவை. இப்ப நான் என்ன சொல்றேன், சாப்பாடு தேவைன்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு வச்சு திணின்னு திணிக்கிறீங்க. ஏய் உயிர் வாழ்றதுக்கு சாப்பாடு தேவை, பஸ் சாப்பிடு 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 தின்னு 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 தின்னுங்கிறீங்க. என்ன அவன் கடைசியில மொத்தம் போயிடுவான், புரியலையா, கோமாவாயிடுவான். மலேசியால வந்து அடிக்கடி போட்டி நடக்கும். என்ன போட்டின்னு சொன்னா யார் நிறைய சாப்பிட்றான்னு சொல்லிட்டு. அதுல வந்து ஒரு போட்டி என்ன சொன்னா வாழைப்பழம் யார் நிறைய சாப்பிட்றான்னு சொல்லிட்டு. ஒருத்தன் சாப்பிட்டான் வாழைப்பழத்தை, சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். போட்டியில் என்ன நிறைய பேர் சாப்பிடுவான், பத்து சாப்பிட்டான் அவனும் பத்து சாப்பிட்டான். இப்போ போட்டியில் ஜெயிக்கிறதா இருந்தால் என்ன செய்யணும், அதை விட ஒரு அரைப்பழமாவது எக்ஸ்ட்ரா சாப்பிடணும். இவன் அரைப்பழத்தை சாப்பிட்டான், அவன் பார்த்தான் சரி அறதானே நானும் அறையை சாப்பிடுவேன், அவனும் அறையை சாப்பிட்டான். அவன் பார்த்தான் அடாடாடா சரி இன்னும் கொஞ்சம் சாப்பிடும். இப்படி சாப்பிட்டு 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 ஒருத்தர் அங்கேயே பொத்துனு கீழே விழுந்துட்டான், நேராக கோமாக்கு போயிட்டான், முடிஞ்சு போச்சு. ஆஸ்பத்திரி கூட்டு போனாங்க, அதோட நேராக மலைக்குள் போத்துட்டு போயிட்டான். அப்ப நம்ம உயிர் வாழ்றதுக்கு சாப்பாடுங்கிறது ஒரு காரணம், அந்த காரணமே நமக்கு மூத்தாவும் ஆயிடணும். இப்ப காத்து தேவைமா, என்ன தேவை, சுவாசிக்கிறதுக்கு காற்று தேவை. சரி காற்று தேவைன்னு சொல்லிட்டு இந்த வேக்கம் கிளீனர் இருக்கு பாருங்க, என்ன அந்த மாதிரி ஜெட்டு மிஷினை போட்டு விட்டுடா மூக்கில் வச்சு ஏத்துக்கடா காத்த அப்படின்னா என்ன ஆகும், கண்ணு வெளியே வந்து காது வெளியே வந்து செவிடாகி கடைசியில் ஹார்ட் பிளாஸ்ட் ஆகி அவ்வளோதான், பொத்துன்னு போயிட வேண்டியது இல்லையா. இப்போ தண்ணி தேவை நமக்கு உயிர் வாழ்றது, குடி குடி குடின்னு சொல்லிட்டு வாயில் ஒரு பைப்பை வச்சு ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்க, கடைசியில் அவன் என்னவா. அப்போ அல்லாஹு தஆலா தான் அந்த காரணத்தை ஏற்படுத்தினா அந்த காரணத்தையே நமக்கு மூத்துக்கு காரணமாகவும் ஆக்கலாம். நம்ம ஹயாத்துக்கு ஒரு காரணத்தை வச்சிருக்கிறாமா, அந்த ஹயாத்துக்கு உள்ள காரணமே எதுக்கும் காரணம் ஆயிடலாம். இப்ப தண்ணி தேவை, கொண்டு போய் நேரம் கொண்டு போய் நடுக்கடலை போட்டுறீங்க, தண்ணி தேவைன்னு சொன்னா அந்த சொல்லிட்டு. இப்ப சமைக்கிறதுக்கு நெருப்பு தேவை இருக்கு, அடிக்கடி பத்த வைக்க வேண்டியிருக்கு, மொத்தமாவே நெருப்புக்குள்ள தூக்கி கொண்டு போட்டுறேன், அங்க இருந்து என்ன வேணாலும் பண்ணிக்கிறீங்க, ஏன்னா சமைச்சுக்க சுட்டுக்க வறுத்துக்க எல்லாமே பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. அப்படின்னா என்ன அவங்க சொல்லுங்க, போசிக்கு செத்து போயிரும். அப்ப எல்லாமே நமக்கு தேவை, அந்த தேவையை தேவையாக ஆக்குனதும் அல்ல, அந்த தேவையை மௌத்துக்கு காரணமாகவும் அல்லாவால ஆக்க முடியும். அப்ப எல்லாமே அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலுக்குள்ளார இருக்கு, அல்லாஹ் யாருடைய கண்ட்ரோலுக்குள்ளாரும் இல்லை. அப்ப கையூம் என்றால் என்ன அர்த்தம், மௌஜூதும் பினப்ஸிஹி, அவன் இருப்பது அவனால் அவன் இருக்கிறான். நம்ம அப்படி கிடையாது, நாம் இருப்பது யார் காரணத்தினால இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய காரணத்தினால இருக்கிறோம். புரியுதா? இப்ப பாருங்க, இந்த அல் கையூம் என்ற இந்த வார்த்தைக்குள்ளார இன்னும் ஆழமான ஒரு அர்த்தமும் இருக்கு. இந்த அல் கையூம் என்ற வார்த்தை பாருங்க, இதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு சொல்றேன் பாருங்க. அல்லாஹ்வுடைய திருப்பெயர்கள்ல அல் கஃபூர் சொல்லுங்க, அல் கையூம் அல் கஃபூர் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா, இருக்கா இல்லையா. அல் கஃபூர் எத்தனை எழுத்து இருக்கு, நாலு எழுத்து இருக்கா, கையூம்ல எத்தனை எழுத்து இருக்கு, காஃபு ரெண்டு யா சரியா, அப்புறம் வாவு மீம் நாலு எழுத்து இருக்கா, கையூம் கஃபூர். இப்ப பாருங்க கஃபார், அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல கஃபூரும் இருக்குது கஃபாரும் இருக்குது. கஃபார்ல எத்தனை வார்த்தை இருக்கு, கைன் ஃபா ஃபா ஷத்து அப்புறம் அலிஃபு ரா. இதே போலதான் இந்த கையூம் என்பதையும் கஃபாருங்கிற அந்த வசன்ல அந்த அமைப்புலையும் கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வந்தா எப்படி ஆகும், சொல்லுங்க. கையாம் சொல்லுங்க, கையாம் கஃபூர் மாதிரி கையும், கஃபார் மாதிரி கையாம். அப்ப கையாம் என்று சொன்னாலும் இந்த அர்த்தம் வரும், ஆனா அப்படி சொல்றதை விட கையும் என்று சொல்வதில் இன்னும் கூடுதலான அழுத்தம் இருக்குன்னு இமாம் சொல்றாங்க. கையாம் என்று சொல்வதை விட கையும் என்று சொல்வதில் கூடுதல் அழுத்தம் இருக்கு. ஏன்னா அரபியில வந்து இந்த அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதுல வந்து வாவு வந்து அதிகமாக கொடுக்கும் யாவை விட, சரிங்களா. இப்ப கையாம்ல என்ன இருக்குது, யா இருக்கு. கையும்ல என்ன இருக்கு, வாவு இருக்கு. இப்ப வாவு வந்து அதிகமான அழுத்தத்தை கொடுக்கக்கூடியது யாவை விட. அந்த அடிப்படையில் அல்லாஹுவிற்கு கையாம் என்று சொல்வதை விட கையும் என்று சொல்லி இருப்பது கூடுதல் அழுத்தத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப அதனால என்ன அடுத்து அதுல இன்னும் எக்ஸ்ட்ரா நமக்கு கிடைக்குது, கையும் என்று சொன்னதுனால எக்ஸ்ட்ரா என்ன அர்த்தம் கிடைக்குது என்றால், தோணிங்க ஏற்கனவே ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கிறேன், அது என்ன அர்த்தம், தன்னில் நிலையானவன் ஒரு அர்த்தமா. இரண்டாவது அர்த்தம் என்னன்னு சொன்னா, அவன் பிறரையும் நிலைநிறுத்தக்கூடியவன், பிறரையும் நிலைநிறுத்தக்கூடியவன், நிலைநிறுத்தியதற்கு பிறகு அதை அவன் கண்காணிக்கக்கூடியவன். அப்ப கையும் என்று சொல்லும் பொழுது மூன்று அர்த்தங்கள் அதற்குள் இருக்கின்றன. கையும் என்று சொல்லும் பொழுது மூன்று அர்த்தங்கள் அதற்குள் இருக்கின்றன. ஒன்று, தன்னில் தானாக நிலையானவன், தன்னில் தானாக நிலையானவன். அப்ப என்ன அர்த்தம், வேற யாரும் அவனுக்கு சப்போர்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. புரியுதா இல்லையா? நான் ஏற்கனவே நேற்று சொன்னேன், உலகத்தில் ராஜாக்கள் இருக்கிறாங்க, அந்த ராஜாக்கு மந்திரி சப்போர்ட் பண்ணணும், புரியுதா. ராஜாங்கத்துக்கு ராணுவம் சப்போர்ட் பண்ணணும், எல்லாத்துக்கும் மக்கள் சப்போர்ட் பண்ணணும். யாரு யாருடைய சப்போர்ட்டையும் எடுத்தாங்கன்னு சொன்னா உலகத்துல குழப்பம் ஆகிப்போயிடும், எதுவுமே நிலைச்சிருக்க முடியாது. அல்லாஹ் அப்படி கிடையாது, எல்லாரும் அல்லாஹ்க்கு அகைன்ஸ்ட் ஆனாலும் சரி எல்லாரையும் ஒரே வார்த்தையில அல்லாஹ்வால அழிக்க முடியும், அழிச்சிட்டு வேற ஒரு படைப்பை அல்லாஹுவால உருவாக்க முடியும், புரியுதா இல்லையா. அப்ப அல்லாஹு தாலா தன் நல்ல கவனியமா, அல்லாஹு தாலா தன்னில் தானாக நிலையாக இருக்கக்கூடியவன், தன்னில் தானாக நிலையாக இருக்கக்கூடிய யாருடைய சப்போர்ட்டும் யாருடைய எக்ஸ்ட்ரா அனுகூலமும் எந்த விதத்திலையும் அவனுக்கு தேவை கிடையாது. ஒன்று. இரண்டாவது அர்த்தம் என்ன, அவன் தன்னில் அவன் நிலையாக இருப்பதை போன்று எந்த ஒரு படைப்பா இருக்கட்டும் அந்த படைப்பை ஸ்டடியாக்கக்கூடியவனும் நிலைநிறுத்தக்கூடியவனும் அவன் தான், புரியுதா. அதுக்குதான் நம்ம இப்ப உதாரணம் சொன்னோம். என்ன உதாரணம் சொன்னோம், இப்ப வந்து இந்த கட்டடம் தூணால இருக்குன்னு சொன்னீங்க, தூணு எதால இருக்குன்னு கேட்டா இரும்புனால இருக்குமீங்க, இரும்பு சிமெண்ட்னால இருப்பீங்க, எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா எல்லாம் ஆட்டி விட்டானா முடிஞ்சு போச்சு கதை. அப்ப எல்லாவற்றையும் நிலைநிறுத்தி வைத்திருக்கக்கூடியவனும் அல்ல அல் கையும் என்பதற்கு இரண்டாவது அர்த்தம் என்ன, எல்லாவற்றையும் நிலைநிறுத்தி வைத்திருக்கக்கூடியவன் அல்ல. இப்ப பாருங்க, பூமி ஆடாம இருக்கிறதுக்காக அல்லாஹ் எதை படைச்சான், மலைகளை படைச்சான். கடைசியா இஸ்ராஃபீல்ட்ட சொல்லி அல்லாஹ் ஊதுங்கன்னு சொன்ன உடனே அவர் ஊதும் போது இவ்வளவு பெரிய மலை என்ன ஆகும், தூள் தூளா போய் பஞ்சா பறக்க ஆரம்பிச்சு. இவ்வளவு பெரிய பூமியே ஆடாம இருக்கிறதுக்கு பேப்பருக்கு மேல வெயிட் வச்ச மாதிரி அல்லாஹு தாலா மலைகளை வச்சான், புரியுதுங்களா. அலம் நஜ்அலில் அர்த மிஹாதா வல் ஜிபால அவுத்தாத. அல்லாஹு தாலாவுடைய ஒரு கட்டளை வரும் பொழுது கடைசியில் அந்த மலையை பறக்க ஆரம்பிச்சோம். இப்ப பேப்பருக்கு மேல வச்ச வெயிட்டே பறக்க ஆரம்பிச்சு வச்சுங்க, அப்புறம் பேப்பருக்கு என்ன நிலைமை இருக்கு, இதுவும் சேர்ந்து ஒஹமிலத்தில் அருந்து வல் ஜிபாலு ஃபதுக்கதா தக்கதம் வாஹிதா, முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். எல்லாம் வந்து மண்ணாங்கட்டி, ரெண்டு மண்ணாங்கட்டி எடுத்து அடிச்சு நொறுக்குனா எப்படி மண்ணு உதிருமோ, அந்த மண்ணு உதிரும் போது பூனு ஊதுனா அந்த மண்ணு எப்படி பறக்குமோ அந்த மாதிரி பறக்க ஆரம்பிச்சிடும் எல்லாம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன்தான் படைப்புகளை நிலைநிறுத்தி வைத்திருப்பவன். படைப்புகள் இப்ப இருக்குன்னு சொன்னா எந்த படைப்பா இருக்கட்டும், நீங்க ஒரு கற்பனை பண்ணி சொல்லுங்க, உலகத்துல ஏதாவது ஒரு படைப்பு சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. கடல், எந்த படை, அந்த கடலே இருக்கட்டும், அந்த கடலை அல்லாஹ் கடலா வச்சிருக்கிற வரைக்கும் தான் கடைசியில் அல்லாஹ் கட்டளை இடுவான், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் வெடிக்க சொல்லி நெருப்பு கங்கு கடைசியில் இந்த தண்ணி எல்லாம் நெருப்பா மாறிடும். இதன் பிஹாரும் சுஜ்ஜிரத் இதல் பிஹாரு சுஜ்ஜிரத், கடல் எல்லாம் நெருப்பாக மாறிவிடும். முடிச்சு அவ்வளவு, எந்த ஒன்றா இருக்கணும். அப்ப எல்லாவற்றையும் நிலைநிறுத்தி வைத்திருப்பவன் யாரு? அல்லாஹ். ரெண்டாவது அர்த்தம், சரி நிலைநிறுத்தி வச்சுட்டா அதுக்கு பிறகு அல்லாவோட அந்த படைப்புக்கு சம்பந்தம் இல்லாம போயிருச்சா? எப்படி இந்த கட்டடத்தை கட்டிட்டு கொத்தனார் போயிட்டாரு, அவர் மூத்தா போயிட்டா கட்டணமும் சேர்ந்து அப்பா என்ன கட்டணம், கொத்தனாரே மூத்தா போயிட்டாரு, என்ன நானும் மூத்தா போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டணமும் சேர்ந்து என்னமா என்னமா சொல்ல மாட்டேங்கிறீங்க? அந்த மாதிரி கட்டடம்லாம் மூத்தா புனிச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன அவன் கிடைச்சது? நம்ம யாராவது கொத்தனார பிடிச்சி பத்திரமா வச்சுப்போம், டேய் செத்து போயிடாதடா நீனு, அவனுக்கு எந்த நோய் நொடியா இருந்தாலும் நான் கொண்டு போய் அப்போலா அவனை வைக்கிறேன்டா, இல்லாட்டி நீ செத்து போயிட்டா என்ன ஆகி போயிடும்? இந்த நாய் கடிச்சுட்டா புரியுதா உங்களுக்கு? கேள்விப்பட்டீங்களா இல்லையா? நாய் சாவாம பாத்துக்கணுமா? கடிச்சிச்சு மவன அந்த நாய் நம்மள, கடிச்சுல நம்ம என்ன செய்யணும்? அந்த நாய் சாவாம நம்ம பாத்துக்கணுமா? அந்த நாய் செத்துருச்சுன்னா இவனும் செத்துருவானா? அல்லாஹ்வுடைய குதிரத்தை பாருங்க, சுபஹான அல்லாஹ் ரப்பில் ஆலமீன். அதனாலதான் நாய் கடிச்சிருச்சேன்னு சொல்லி கோபப்பட்டு எவனும் நாய் அடிச்சு சாவடிச்சிட கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தை என்ன கேள்விப்பட்டீங்களா இல்லையா? மருத்துவத்துல ஒரு வெறி நாய் ஏதாச்சும் கடிச்சிருச்சுன்னா அதை சாவாம பாத்துக்க சொல்லுவான் டாக்டர், ஏய் பாத்துக்கடா தினைக்கும் அந்த நாய் செத்துருச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டு, அது போனுச்சுன்னா நீனும் போயிருவோமா. இப்ப எதுக்கு சொல்ல வந்த? இப்ப அல்லாஹு தாலா இந்த பிரபஞ்சத்தை எவ்வளவு பெரிய பிரபஞ்சம் இது அல்லாஹ் படைச்சிட்டதுனால இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பிரபஞ்சம் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டை விட்டு வெளியே போயிட முடியுமா? முடியாது. ஒரு நொடி அளவு அல்ல, ஒரு நொடிய லட்சமா பங்கு போட்டு அதுல ஒரு பல்ஸ் கூட சரி அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டை மீறி எதுவும் போயிட முடியாது. அப்ப அல் கையூம் என்பதுல இவ்வளவு விரிவான அர்த்தம் இருக்கு. ஒன்று என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தன்னில் தானாக நிலையிருப்பவன், படைப்புகள் அனைத்தையும் அவன் நிலைநிறுத்தியவன். நிலைநிறுத்தியதற்கு பிறகு அந்த படைப்புகள் இருப்பதற்கும் நிலையாக இருப்பதற்கும் அவன் அவற்றை கண்காணிக்கக்கூடியவன். புரியுதா? அடுத்து பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இன்னொரு இஸ்மு அல் ஹய். சரியா? அல் ஹய்யுல் கையூம். கையூம் இப்ப சொன்னோம், அல் ஹை ஹயாத் உயிரோடு இருப்பவன். இப்ப ஹயாத் உயிரோடு இருக்கின்ற இந்த சிஃபத்தே இதுக்குள்ளான எல்லா உயர்ந்த சிஃபத்துகளும் இருக்குமா? இப்ப ரெண்டு மனிதர்களை கற்பனை பண்ணுங்க, ரெண்டு மனிதர்களை கற்பனை பண்ணுங்கம்மா. ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறாரு, ஒரு மனுஷன் செத்து போய் ஜனாசாவா இருக்கார். ஒரு மனிதர் உயிரோடு இருக்காரு, இன்னொரு மனிதர் செத்து போய் ஜனாசாவா இருக்கார். இப்ப நீங்க சொல்லுங்க, ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் சொல்லுங்க. ஜனாசாவா இருப்பவருக்கும் உயிரோட இருப்பவருக்கும் நீங்க வித்தியாசம் சொல்லுங்கம்மா. இப்ப ஒரு உடம்பு டெட் பாடின்னு சொன்னா அவ்வளவுதான், எல்லா பலவீனமும் அதுக்குள்ளார மொத்தமாக இருந்துடும். மூளை உள்ளார இருக்கும், வேலை செய்யாது. உள்ளார ரத்தம்லாம் இருந்த ரத்தம்லாம் உரைய ஆரம்பிச்சிடும், ஓடிக்கிட்டு இருந்த ரத்தம்லாம் நிற்க ஆரம்பிச்சிடும். சரியா? அதுக்கப்புறமா துடிச்சுக்கிட்டு இருந்த ஹார்ட்டு நின்று போச்சு. அப்புறம் கை கால் எல்லாம் இருக்குது, ஆனால் இந்த விரலை கூட மடக்க முடியுமா? முடியாது. கண்ணு திறந்து பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. திறந்து வச்சா நம்மளே திறந்து வச்சாலும் பாடுறான்னு சொன்னாலும் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. கையில் ஒன்றை கொடுத்து பிடிச்சிக்கிடான்னு சொன்னாலும் பிடிச்சிக்க முடியாது. காலு வாடா பக்கத்தில் போயிட்டு வருவோம் சொன்னா முடியுமா? முடியாது. எந்த விதத்திலும் அந்த டெட் பாடியினால மைதா போன பாடியினால தன்னுடைய எந்த நன்மையையும் சேர்த்துக்க முடியாது, தன்னை எந்த விதத்திலும் ஆக்டிவ் பண்ண முடியாது. புரியுதா? இப்ப ஒருத்தர் உயிரோட இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருடைய அறிவு மூலம் வேலை செய்யும், கண்ணு பார்க்கும், காது கேட்கும், எந்திரிப்பாரு, நடப்பாரு, ஓடுவாரு, பேசுவாரு, எல்லாமே செய்வார். அப்ப மௌத்து என்பதே எல்லா குறைகளுக்கும் தாய். மௌத்து என்பதே எல்லா குறைகளுக்கும் தாய். அப்ப அதான் நம்முடைய அறிஞர்கள் சொல்லுவாங்க, டேய் மௌத்தா போற உனக்கு எதுக்குடா பெருமைன்னு சொல்லிட்டு. மௌத்து என்பதே எல்லா குறைகளுடைய பிறப்பிடம். சரியா? ஹயாத் உயிரோடு இருப்பது எல்லா நிறைவுகளுக்கும் எல்லா நிறைகளுக்கும் அது வந்து சங்கமம். ஹயாத்துன்னு சொன்னாலே அங்கே எல்லா நிறையும் இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தர் உயிரோடு இருக்காருன்னு சொன்னாலே அப்போ அவர் பார்ப்பாரு, கேட்பாரு, பேசுவார், எல்லாமே அங்கே இருக்குன்னு அர்த்தம். இப்போ படைப்புகளிலேயே மௌத்து என்பது ஒரு குறைவான ஒரு சிஃபத்தாகவும் ஹயாத் என்பது ஒரு நிறைவான சிஃபத்தாக இருக்கும் பொழுது, இந்த ஹயாத் என்பது படைப்புகளை விட மிக மிக முழுமையாக யாரிடம் இருக்கிறது? அல்லாஹ்விடம் இருக்கிறது. அப்ப அல்லாஹ்விடம் இந்த ஹயாத் என்பது முழுமையாக நிறைவாக அவனுக்குள் அது இருக்கின்ற காரணத்தினால, அப்ப எல்லா நிறைவான சிஃபத்துகளும் அவனுக்குள் முழுமையாக இருக்கின்றன என்று அர்த்தம். அப்ப இதுதான் நீ ஆரம்பத்தில் சொன்ன அந்த வார்த்தையை மனசுல கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அல் ஹையு அல் கையூம் என்ற இந்த இரண்டு சிஃபத்துகள் அல்லாஹுடைய அழகிய திருப்பெயர்களில் என்னென்ன அர்த்தங்கள், கருத்துகள், தாத்பரியங்கள், ஞானங்கள் இருக்கின்றனவோ அந்த அவை எல்லாவற்றையும் இந்த இரண்டு பெயர்களும் தங்களுக்குள் உள்ளடக்கி இருக்கின்றன. அப்ப அல் கையூம் என்று சொல்லும் பொழுது இப்படி எல்லாமே வந்துடும். தன்னில் தானாக நிலை இருப்பவன், பிறரை அவன் நிலைநிறுத்தி வைத்திருப்பவன், தான் நிலைநிறுத்தி வைத்ததின் மீது ஆதிக்கம் செலுத்தி அவற்றை கண்காணித்து தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்திருப்பவன். அல் ஹயாத் அல் ஹையு, அப்ப அவனுடைய ஹயாத்து முழுமையானது. எனவே அவன் அவனிடத்தில் இருக்கக்கூடிய கேட்கக்கூடிய ஆற்றல், பார்க்கக்கூடிய ஆற்றல், ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஆற்றல், புரியுதா? இது எல்லாமே நிறைவாக இருக்கும். அப்ப அல் ஹையு அல் கையூம் என்று சொல்லும் பொழுது அல்லாஹுடைய இஸ்முகள் என்னென்ன கருத்துக்களை அர்த்தங்களை கொடுக்கின்றனவோ அந்த எல்லா அர்த்தங்களையும் நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக திருப்பெயர்களாக இருக்கின்றன. இவ்வாறு இமாம் அவங்க அப்படியே விளக்கிட்டு வந்ததுக்கு பிறகு இப்ப சொல்றாங்க, இப்போ உங்களுக்கு புரிய வரும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனிலேயே மகத்தான வசனம் என்று, குர்ஆனிலேயே மகத்தான திருவசனம் என்று ஆயத்துல் குர்சிய அவர்கள் புகழ்ந்தார்களே, அந்த புகழ்ச்சியினுடைய காரணங்களில் முக்கியமான காரணமாக எதுவாக இருக்கும் என்று நாம் யூகிக்கலாம். அலிஃப் லாம் மீம், அல்லாஹு லா இலாஹா இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம், புரியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியுடைய கையை பிடிச்சுக்கிறாங்க, புரியுதா? பிடிச்சுக்கிட்டு அநேகமா உபை இப்னு காபா இருக்கும், அவங்க சொல்கிறாங்க, உபையே இந்த பாருங்க, பள்ளிவாசல்லேருந்து வெளியே போகிறதுக்குள்ளார நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லித்தரப்போகிறேன், அந்த வசனம் குரான்லேயே ரொம்ப மகத்தான வசனம்ங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் விட்டு பேசிட்டு வெளியே போகிறாங்க. உபை ரழியல்லாஹு அன்ஹு நின்றுக்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த பள்ளியை விட்டு வெளியே போகிறதுக்குள்ளார ஒரு வசனத்தை கற்றுத்தரேன்னு சொன்னீங்களே, குரான்லேயே மகத்தான வசனம், புரியுதா? அந்த வசனத்தை சொல்லித்தாங்கன்னு சொன்ன உடனே ரபீ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த வசனம் எது? ஆயத்துல் குர்சியுடைய இந்த வசனம். அந்த இடத்துல உபைக்கு பதிலாக நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, உபை ரழியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ் மகத்தான ஒரு வசனத்தை சொல்லி கொடுக்க போறேன்னு சொன்னீங்களே, இப்போ பள்ளிவாசலை விட்டு வெளியே போறதுக்கு நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு, ஏன்னா ரசூல்லாவுடைய வாக்கு எது வரைக்கும் தான், பள்ளிக்குள்ளார இருக்கிற வரைக்கும், வெளியே போகாம ரசூல்லாவை கையை பிடிச்சிக்கிட்டு கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம யாராவது இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்போம்? நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா, பரவாயில்ல ரசூல்லா நாளைக்கு சொல்லிக் கொடுங்க, என்ன இன்னைக்கு வந்து நீங்கள் டயர்டாக இருப்பீங்க. இப்போ எப்படின்னு சொன்னால், படிக்கிற மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் அட்டு சோம்பேறிங்க, எல்லாம் சோம்பேறிங்க, ஒன்றத்துக்கும் எல்லாம் சோம்பேறிங்க, எல்லாம் தான் படிக்காமல் இருந்துவிட்டு பழியத்துக்கு யார் மேலே போடுவாங்க? உஸ்தாது மேலே. உஸ்தாது சரியாக சொல்லித்தரல, உஸ்தாது வரலை, உஸ்தாது சொல்லித்தரல, என்ன பரவாயில்ல உஸ்தாது, ரொம்ப பேர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுதே போதும் போதும் நாளைக்கு படிச்சுக்கலாம் இல்லையா? நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணத்துக்கு பள்ளிவாசலை விட்டு வெளியே போகிறதுக்குள்ளார உனக்கு 1000 தீனார் தரேன்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, முதல் சஃபையை தாண்ட விட்டுருக்க மாட்டோம். எப்படி முதல் சஃபையை தாண்ட விடாமல் ரசூல் அந்த பக்கம் போனால் வேற யாராவது வாங்கிட்டாங்கன்னா, முதல்ல அது அந்த செட்டில் பண்ணிடுங்க, இதை அந்த காசை எனக்கு செட்டில் பண்ணிடுங்க, அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். என்னம்மா மேடம், அந்த அளவுக்கு துன்யா என்ன புந்திருக்கு மண்டையில், இந்த மண்டையில் சுத்தியில் வச்சு உடச்சி பார்த்துன்னு வச்சுங்களேன்,
எல்லாம் துன்யா தான். குப்பை துன்யா என்ன? குப்பை, கூலம், நாத்தம், அழுக்கு, கசம், இதுதான் இந்த மண்டையில் இருக்கு. குடைச்சி பார்த்தா தெரியும். ஆகிறது எங்கேயோ போச்சு, அது அந்த பள்ளிவாசலுக்கு வெளில எங்கேயோ இருக்குது, பாட்டு அதை கொண்டு போய் விட்டாச்சு. சஹாபாக்களுடைய கல்விலையும் அறிவுலையும் எதுதான் மிகச்சிருந்துச்சு? அதனால ஆகிரத்தை பத்தி ரசூல்லா உன்ன சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்ப ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா ரசூல்லாட்ட வர்றாங்க, யார் ரசூலெல்லாம் என்னால் வந்து வேலை செய்ய முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரு அடிமை பெண் கிடைச்சா வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம் அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வந்துட்டு, ஃபாத்திமா அடிமை பெண்ணை விட உனக்கு சிறந்த ஒன்று சொல்லட்டுமான்னு கேட்குறாங்க. சொல்லுங்க ரசூல்லான்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திக்ரை சொல்லித்தராங்க. நீங்களாக இருந்தால் என்ன செஞ்சிருப்பீங்க? யார் ரசூல்லா அடிமை பண்ண முதல்ல கொடுத்துருங்க, அதுக்கப்புறமா சிறந்தது என்னங்கிறத சொல்லுங்க, நான் பார்க்குறேன், பிடிச்சிருந்தா எடுத்துக்கிறேன், இல்லாட்டி பரவாயில்லன்னு. அவங்க தண்ணி கொண்டு வர முடியல, துணி துவைக்க முடியல, குதிரையை சமாளிக்க முடியல, வீட்டு வேலை செய்ய முடியல, எல்லாத்தையும் நானே செய்கிறேன், கஷ்டமாக இருக்கிற ரசூல்லா ஒரே ஒரு ஹெல்ப்பர் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னதுக்கு அதை கூட கொடுக்காம ரசூல்லா 33 தடவை 34 தடவை சொன்னோன்னா பரவாயில்ல ரசூல்லா அப்படின்ட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு ஆகிரத்து போதுமானதாக இருந்துச்சு. நம்ம எப்படி இன்னைக்கு வச்சிருக்கிறோம்னா, துன்யாவோட சேர்த்து ஆகிரத்து வந்தால் வா, இல்லைன்னா ஆகிரத்து நீ போய்ட்டு துன்யா மட்டும் வா. எப்படி நம்ம மைண்ட் செட்டப் பண்ணி வச்சிருக்கிறோம், எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், லைஃப் எல்லாம் கரெக்டாக இருக்கணும், அதோட சேர்த்து ஆகிரத்து வந்துச்சுன்னா ஓகே கம், லெட்ஸ் கம். இல்லை ஆகிரத்து வந்தால் துன்யாவுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொன்னால், ஆகிரத் சலாம் அலைக்கும், யூ டேக் யுவர் வே, யூ கோ ஆன் யுவர் வே, ஐ டேக் மை வே. நான் சும்மா சொல்றேன்னு நினைக்காதீங்க, ப்ராக்டிக்கல் என்னன்னு பாருங்க. இப்ப பேசலாம், நீங்க அவளியா மாதிரி பேசுவீங்க எல்லாம், என்ன ப்ராக்டிக்கல் என்னன்னு பார்க்கணும், நடக்கிறது வீட்டில் நடக்கிறது என்னன்னு பார்க்கணும். சஹாபாக்கள் அப்படி கிடையாது, முதல்ல ஆகிரத்து வா, ஆகிரத்துக்கு டிஸ்டர்ப் இல்லைன்னா துன்யாவா, ஆகிரத்துக்கு டிஸ்டர்ப் இல்லைன்னா துன்யாவா. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சான்ஸ் கொடுக்குறாங்க, ஆகிரத்து வேணுமா துன்யா வேணுமான்னு. நம்ம மக்களா இருந்தா ரசூல்லா ஆகிரத்தில் அப்புறமா பார்த்துக்கலாம் ரசூல்லா, அதான் நீங்கள் சிபாரிசு பண்ணுவீங்கல்ல, ஏன்னா இப்போ முதல்ல துன்யாவை கொடுத்துருக்கன்னு. அவங்க என்ன சொன்னாங்க? வானா ரசூல்லா, ரெண்டு சான்ஸுனா எனக்கு முதல்ல ஆகிரத்தை கொடுத்துருங்க, துன்யாவை வானான்ட்டாங்க. அந்தளவுக்கு எட்டின் அவங்கள்ட்ட இருந்துச்சு. புரியுதா? புரியல? அந்தளவுக்கு அல்லாஹ்வுடைய பற்றி அறிஞ்சிருந்தாங்க, அல்லாஹ்வுடைய சிஃபத்தை பற்றி அறிஞ்சிருந்தாங்க. கவுனிங்க, அப்ப இமாம் அவங்க சொல்றாங்க, ஃபஅல ஹதைனில் இஸ்மைனி மதாருல் அஸ்மாயில் ஹுஸ்னா குல்லிஹா, இந்த ரெண்டு பெயர்களின் மீதுதான் அல்லாஹ்வுடைய அழகிய திருப்பெயர்களின் அடிப்படைகளே இருக்கின்றன. வ இலைஹி துர்ஜஉ மஆனிஹா, இந்த இரண்டு பெயர்களின் பக்கம்தான் அல்லாஹ்வுடைய அல் அஸ்மாவுல் ஹுஸ்னாவின் எல்லா அர்த்தங்களும் திரும்ப கொண்டு வரப்படுகின்றன. அல்லது இலைஹா தர்ஜு மஆனிஹா, அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய எந்த அர்த்தத்தை கொண்டு வந்தாலும் சரி அந்த எல்லா அர்த்தமும் இந்த ரெண்டு பேர்களில் எங்கேயாவது போய் தான் சந்திக்கும். ஃபஇன்னல் ஹயாத முஸ்தல்ஜிமத்துன் லிஜமீஇ ஸிஃபாத்தில் கமால், ஹயாத் என்பது நிறைவான எல்லா தன்மைகளுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது. வலா யத்கல்லஃபு அன்ஹா ஸிஃபத்து மின்ஹா இல்லா லிதுஃபில் ஹயாத், ஒரு நிறைவான தன்மை, ஒரு நிறைவான தன்மை ஹயாத்து உள்ளவரிடம் குறைகிறது, பலவீனம் அடைகிறது என்றால் அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஹயாத்துல பலவீனம்னு அர்த்தம். இப்ப பாருங்க, ஒரு வயசானவர் அவரும் உயிரோடு இருக்காருங்க, ஒரு வாலிபர் அவரும் உயிரோடு இருக்காரு. இப்ப இந்த வயசானவர் ஒரு 70-80 வயசுன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் 30 வயசுல, ஒருத்தர் 30 வயசுல உள்ள ஒருத்தர் பார்க்குற மாதிரி 80-85 வயசுல உள்ள ஒருத்தர் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. 30 வயசுல உள்ளவர் ஒரு பொருளை பிடிக்கிற மாதிரி 80 வயசுல உள்ளவர் ஒரு பொருளை பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது. அப்ப ஒரு வயசு ஹயாத் அங்கே இருந்தாலும், யார்கிட்ட 80-90 வயது உள்ளவர்கிட்ட ஹயாத் இருந்தாலும், ஹயாத்துடைய சிஃபத்தில் அங்கே அவர்கிட்ட பலவீனம் ஏற்படுது அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்? அவருடைய ஹயாத்து பலவீனம் ஆயிட்டு போகுது, அவருடைய உடல்ல உள்ள ஹயாத் பலவீனமாயிட்டே போகுது. நம்முடைய உடல்ல உள்ள ஹயாத் ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது நம்முடைய சக்திகளும் ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்முடைய உடல்ல உள்ள ஹயாத்துக்கு வயசாகி பலவீனமாயிட்டு போகும் பொழுது நம்முடைய சக்தியும். இப்ப இமாம் என்ன கேட்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹயாத் என்பது பரிபூரணமானது, அதுக்கு என்றைக்கும் வயசாகிறது பலவீனம் அடைவது என்பது கிடையாது. فَإِذَا كَانَتْ حَيَاتُهُ تَعَالَى أَكْمَلَ حَيَاتٍ وَأَتَمَّهَا. அல்லாஹ்வுடைய ஹயாத் என்பது ஹயாத்திலேயே நிறைவான பரிபூரணமான ஹயாத்தாக இருக்கும்போது இஸ்தல்ஸம இஸ்பாதுஹா இஸ்பாத குல்லி கமாலின் யுதாது நஃபிஹு கமால் அல் ஹயாத். அப்போ அல்லாஹ்வுடைய ஹயாத் என்பது நிறைவான முழுமையான ஹயாத்தா இருக்கிறதுனால அந்த ஹயாத் அல்லாஹ்வுக்கு இருக்குன்னு சொல்லிட்டாலே எல்லா நிறைவான சிஃபத்துகளும் அல்லாஹ்வுக்கு கண்டிப்பா இருக்குன்னு சொன்ன மாதிரி ஆயிடும். அல்லாஹ்வுக்கு நிறைவான ஹயாத் இருக்குன்னு சொல்லிட்டாலே என்ன ஆயிடும், எல்லா நிறைவான சிஃபத்துகளும் அல்லாஹ்வுக்கு இருக்கு என்று சொன்னதாக ஆயிடும். புரியுதா? அந்த குறைவான எல்லா சிஃபத்துகளை விட்டு அல்லாஹ்வை தூய்மைப்படுத்தியதாக ஆயிடும். அடுத்து அல் கையூம் என்ற இந்த வார்த்தை, அம்மல் கையூமு ஃபஹுவ முதவம்மினுன் கமால கினாஹு வ கமால குத்ரதிஹி. இந்த கையூம் என்ற வார்த்தை அல்லாஹு தஆலா முழுமையாக நிறைவானவன், முழுமையான ஆற்றல் உடையவன் என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது. அல் கையூம் என்ற வார்த்தை என்னென்ன அர்த்தத்தை கொடுக்குது, முழுமையாக நிறைவானவன், செல்ஃப் சஃபிஷியன்ட். புரியுதா? அவன் வந்து யார் பக்கமும் தேவை உள்ளவனாக இல்லை. புரியுதா? அப்ப அவன் முதவம்மினுன் கமால கினாஹு, அவன் நிறைவானவன், அவனுடைய நிறைவுத்தன்மை முழுமையானது, அதே போல அவனுடைய ஆற்றலும் முழுமையானது. அப்ப ஃபஇன்னஹு அல் கவீமு பினஃப்ஸிஹி, அவன் தன்னில் தானாக நிலையாக இருக்கின்றான், எந்த விதத்திலும் அவனுக்கு பிறருடைய தேவை இல்லை. இப்பங்க நாலு பெரிய மலக்குகளை அல்லாஹ் படைச்சிருக்கான், யார் யாரு? சரி, அப்புறம் அர்ஷா அல்லாஹ் படைச்சிருக்கான், அர்ஷ சுமக்கிறதுக்கு. இப்ப இவர்களையெல்லாம் அல்லாஹ் படைச்சானே, இவங்கெல்லாம் இல்லைன்னா என்னால இருக்க முடியாதுன்னு அல்லாஹ் படைச்சானா? சுப்ஹானல்லாஹ், இல்லவே இல்லை. தன்னுடைய ஆற்றலை படைப்புகளுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி படைச்சானே தவிர, இவைகள்லாம் அரிசுன்னு உன்ன இருந்தாதான் நான் இருக்க முடியும், அந்த அரிசை எட்டு வானவர்கள் சுமந்தாதான் அரிசே நிற்கும். நோ. புரியுதா? அப்ப என்ன சொல்றாங்க இமாம் அவங்க, ஃபலா யஹ்தாஜு இலா கைரிஹி பிவஜிஹி மினல் வுஜூஹ், எந்த விதத்திலும் அவன் படைப்புகளில் எவர் பக்கமும் தேவை உள்ளவன் அல்ல. அதே போல அல் முகீமு லிகைரிஹி, தன்னில் தானாக நிலையாக இருக்கின்றான், பிறரையும் அவன் நிலை நிறுத்தக்கூடியவன். அப்ப இந்த பூமியில ஒன்னு உயிரோட இருக்குது, நிக்குது, உட்காருது, அது ஸ்டெடியா இருக்குன்னு சொன்னா எதுவா இருக்கட்டும், அது யார் உண்டாக்கி அது இருக்குது? அல்லாஹ் உண்டாக்கியதால அது இருக்கிறது. ஃபலா கியாம லிகைரிஹி இல்லா பி இகாமத்திஹி. என்ன சொல்றாங்க, இந்த படைப்புல எந்த படைப்பும் தன்னில் அது நிற்க முடியாது, அல்லாஹ் அதை நிறுத்தினாலே தவிர, இந்த படைப்பில் எந்த படைப்பும் அது உண்டாக முடியாது, அல்லாஹ் அதை உண்டாக்கினாலே தவிர, எதுவும் உயிரோடு இருக்க முடியாது, அல்லாஹ் அதை உயிரோடு வைத்திருந்தாலே தவிர. அப்போ ஃபலா தக்கியாம லிகைரிஹி இல்லா பி இகாமத்திஹி. நிறைவான முழுமையான பரிபூரணமான மிக உயர்ந்த எல்லா தன்மைகளையும் தங்களுக்குள் கொண்டிருக்கின்றன. புரியுதா? அப்ப அல் ஹையூம் அல் கையூம் என்ற இந்த ரெண்டு சிஃபத்துகள் அல்லாஹ்விற்கு இருக்கின்றன. அந்த ரெண்டு சிஃபத்துகளை நம்ம எப்படி புரியணுங்கிறது தான் இந்த பாடத்தில் நம்ம பார்த்தோம்.